14 மதச் சுதந்திரம். பொருத்தமான ஒரு ஜெபம். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது. அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள் என்று தாவீது ஜெபித்தான். இந்த ஜெபம் இக்காலத்திற்கு பொருந்தும் என்பது எவ்விதத்திலும் பொய்யாகாது. உலகம் தேவனை விட்டு விலகிச் சென்றது. அதன் நீதிக்குப் புறம்பான நிலை இருதயத்தை பதைக்கச் செய்ய வேண்டும். ராஜாதி ராஜாவின் மேல் மெய்ப்பற்றுள்ள அனைவரையும் ஒரு சீர்திருத்த பணிக்கு வழிநடத்த வேண்டும். யெகோவாவின் ஓய்வு நாளுக்குப் பதிலாக பொய்யான ஓர் ஓய்வு நாளை புகுத்தி தேவனுடைய பிரமாணத்தை மாற்றுவதற்கு போப்பு வல்லமை யோசித்தது. இன்று கிறிஸ்தவ மார்க்கம் முழுவதிலும் பொய் ஓய்வு நாள் பயபக்திக்குரியதாக எண்ணப்படுகிறது. அதே சமயம் மெய்யான ஓய்வு நாள் பரிசுத்தமற்ற கால்களின் கீழ் மிதிக்கப்படுகிறது.
கிறிஸ்துவுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையேயான இறுதி மாபெரும் போராட்டமானது தேவனுடைய பிரமாணம் பற்றியதாக இருக்கும். உலகம் முழுவதும் இதன் அடிப்படையில் நியாயந்தீர்க்கப்படும். பொறுப்புமிக்க பதவிகளிலுள்ள மனிதர்கள் ஓய்வு நாளை புறக்கணித்து ஒதுக்குவது மட்டுமன்றி பரிசுத்த மேடையின் மேல் நின்று வாரத்தின் முதலாம் நாளை கை கை கொள்ளும்படி மக்களை வலியுறுத்துவார்கள். மனிதன் ஏற்படுத்தின அந்த ஏற்பாட்டிற்கு ஆதரவாக சம்பிரதாயத்தையும் பழக்க வழக்கங்களையும் காட்டுவார்கள். கடும் புயல்கள், வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள், அக்கினி அழிவு போன்று நிலத்திலும் சமுத்திரத்திலும் உண்டாகும் பேரழிவுகளை அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமாக ஆசரிக்காததால்தான் தேவன் கோபப்பட்டு அந்த நியாயத் தீர்ப்புகளை அனுப்பியதாகச் சொல்லுவார்கள். இந்த பேரழிவுகள் போகப் போக அதிகரிக்கும். ஒன்றன்பின் ஒன்றாக அவை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். தேவ பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள் 4 கற்பனையை கை கொள்கிற ஒரு சிலரை சுட்டிக்காட்டி உலகத்தின் மேல் கோபத்தை கொண்டு வருகிறவர்கள் அவர்கள்தாம் என்று சொல்வார்கள். எச்சரிக்கையோடு இல்லாதவர்களை சிக்க வைக்க சாத்தான் பயன்படுத்துகிற கண்ணியே இந்த பொய். வரப்போகிற நிகழ்வுகள்.
பாத்திரவான்களாக எண்ணப்பட தகுதியற்றவர்களென நம் மக்கள் கருதப்படுகிறார்கள். ஆனால் மாற்றம் வரப்போகிறது. கற்பனையை கைக்கொள்கிறவர்களை முக்கியப்படுத்தியே ஆக வேண்டிய நிகழ்வுகளை நோக்கி கிறிஸ்தவ உலகம் சென்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய சத்தியத்தின் இடத்தை மனிதர்களுடைய தவறான கொள்கைகளும் கருத்துகளும் தொடர்ந்து பிடித்து வருகின்றன. தேவன் மேல் மெய்ப்பற்றுடன் இருந்திருக்க வேண்டியவர்களின் மனச்சாட்சிகளை சிறைப்படுத்தும் இயக்கங்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. சட்டத்தை இயக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் தேவ மக்களுக்கு எதிராக இருப்பார்கள். ஒவ்வொரு ஆத்துமாவும் சோதிக்கப்படும். தேவனுடைய பிரமாணத்திற்கு முற்றிலும் எதிரான சட்டங்களை மனிதர்கள் உயர்த்தி வலுக்கட்டாயமாக திணிப்பார்கள். தங்களுடைய கட்டளைகளை புகுத்த வேண்டுமென்கிற வைராக்கியத்தால் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்கிற தெளிவான கட்டளையை விட்டு விலகுவார்கள். பொய்யான ஓய்வு நாளை உயர்த்துவதால் யெகோவாவின் குணத்தை பிரதிபலிக்கிற அவருடைய பிரமாணத்தை அவமதிக்குமாறு மனிதர்களை கட்டாயப்படுத்துவார்கள். தேவனுடைய ஊழியர்கள் தவறு செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் சாத்தானால் தூண்டப்பட்டு பொறாமையாலும் மத தீவிரவாதத்தாலும் நிறைந்தவர்களால் நிந்தையும் உபத்திரவமும் அடைவார்கள்.
சில சபைகள் தாங்கள் பரலோகத்திற்கு உரியவர்களென்று சொல்லிக் கொள்வார்கள். ஆட்டுக்குட்டியின் குணத்தை பெற்றிருப்பதாகவும் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு வலுசர்ப்பத்தின் இருதயம் இருக்கும். சாத்தானால் இயக்கப்படுவார்கள். கடும் கோபத்தில் இருப்பார்கள். இதை தங்களுடைய செயல்களால் காட்டுவார்கள். 7 பரிசுத்தமாக ஆசரிப்பதால் தேவமக்கள் உபத்திரவத்தை அனுபவிக்கப் போகிற காலம் வருகிறது. ஆனால் தேவமக்கள் அவருக்காக உறுதியாக நிற்க வேண்டும். அவர்களுக்காக கர்த்தர் செயல்பட்டு தாம் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்பதை காட்டுவார்.
சாத்தான் மனித இதயங்களை தூண்டிவிட்டு இயேசுவின் பின்னடியார்களை சகலவித கோபத்தோடும் மிந்தையோடும் கொடூரத்தோடும் தாக்குவான். இதுவும் கூட வெளிப்படையான விதத்தில் நிறைவேறும். ஏனென்றால் சுபாவ இருதயம் தேவ பிரமாணத்திற்கு எதிரானதாக இருக்கிறது. அது தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாது. அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் இருந்ததை விட இன்று உலகமானது எந்த விதத்திலும் கிறிஸ்துவின் நீதிகளுக்கு இசைந்ததாக இல்லை. அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தும்படி தூண்டின அதே பகை, சீடர்களை உபத்திரவப்படுத்த தூண்டின அதே பகை
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளில் இன்றும் கிரியை செய்கிறது. இருண்ட காலங்களில் ஆண்களையும் பெண்களையும் சிறையில் தள்ளி நாடு கடடத்தி மரண தண்டனை கொடுத்தார்கள். தூய பர்த்திமலேயுனால் படுகொலையை திட்டமிட்டு நடத்தினார்கள். ஸ்மித்ஃபீல்டில் நெருப்பு வைத்தார்கள். புதுப்பிக்கப்படாத இருதயங்களில் அதே ஆவியானது வன்மத்தோடு இன்றும் செயல்பட்டு வருகிறது. நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு போராட்டம் நடந்து வருகிறது என்பதற்கு சத்திய வரலாறு என்றும் ஓர் ஆதாரமாக இருக்கிறது. எதிர்ப்புக்கும் இழப்புக்கும் உபத்திரவத்திற்கும் மத்தியிலும் அப்பகுதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்று அறிவிக்கும் பணி நடைபெற்று வருகிறது.
மீதமான திருச்சபை மிகுந்த உபத்திரவத்தையும் சோதனையையும் சந்திக்கும்.
தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்கள் வலு சர்ப்பத்தின் கோபத்திற்கும் அதன் சேனைகளின் கோபத்திற்கும் ஆளாவார்கள். உலகத்தார் தன்னுடைய குடிமக்களென சாத்தான் எண்ணுகிறான். தேவதுரோக சபைகளைத் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு சிறு கூட்டத்தார் அவனுடைய மேலாதிக்கத்தை எதிர்த்து வருகிறார்கள். அவர்களை பூமியிலிருந்து வேரோடு அழிக்க முடிந்தால் அவனுடைய வெற்றி முழுமையடையும். இஸ்ரவேலை அழிக்கும்படி அஞ்ஞான தேசங்களை தூண்டினது போல தேவ மக்களை அழிக்கும்படி பூமியின் துன்மார்க்க வல்லமைகளை சீக்கிரத்திலேயே அவன் தூண்டிவிடுவான். தேவனுடைய பிரமாணத்தை மீறுமாறும் மனிதர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுமாறும் அனைவரையும் கட்டாயப்படுத்துவான். தேவனுக்கும் தங்கள் கடமைக்கும் உண்மையாக இருப்பவர்கள் பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவார்கள்.
ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் பரீட்சை வருவதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. பொய்யான ஓய்வு நாளை கைக்கொள்ளும்படி நம்மை வற்புறுத்துவார்கள். தேவனுடைய கற்பனைகளுக்கும் மனிதரின் கட்டளைகளுக்குமிடையேதான் போட்டி நிலவும். கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தாரின் கோரிக்கைகளுக்கு இணங்கி உலகப் பழக்க வழக்கங்களுக்கு பலர் ஒத்துப்போவார்கள். பரியாசத்திற்கும் நிந்தைக்கும் கடுஞ்சொல்லுக்கும் சிறையிருப்புக்கும் மரணத்திற்கும் தங்களை கீழ்ப்படுத்த பயந்து வேறு வல்லமைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். அச்சமயத்தில் பொன்னானது களிம்பிலிருந்து பிரித்தெடுக்கப்படும். நம்மை ஆச்சரியப்படச் செய்த பிரகாசமான நட்சத்திரங்கள் பல அந்நாளில் இருண்டு போகும். ஆசரிப்பு கூடார ஆபரணங்களை தரித்திருக்கிற அநேகர் கிறிஸ்துவின் நீதி என்னும் வஸ்திரத்தை தரித்திராமல் தங்கள் சுயநிர்வாணத்தில் வெட்கிப் போவார்கள். மனித சட்டங்கள் அவமதித்த தேவ பிரமாணத்தை பாதுகாப்பதற்கு சிறைவாசம், சொத்துழப்பு, உயிரிழப்பு போன்றவற்றை வருவித்துக் கொள்கிற ஒரு தொடர் போராட்டம் நமக்கு இருக்கிறது.
கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெறுவதின் அர்த்தத்தை சத்தியத்தின் பாதுகாவலர்கள் தங்களுடைய அனுபவத்தால் அறிந்து கொள்கிற காலம் விரைந்து வருகிறது. தான் செயல்படுவதற்கு இன்னும் சிறிது காலமே இருப்பதை கொடுமையான வன்முறையாளன் காண்கிறான். மனிதன் மேலுள்ள பிடியை அவன் சீக்கிரம் இழப்பான். அவனுடைய வல்லமை அவனிடமிருந்து பிடுங்கப்படும். எனவே சகல அநீதியின் வஞ்சகத்தோடும் அழிந்து போகிறவர்கள் மத்தியில் அவன் செயல்படுகிறான். மூடநம்பிக்கையும் பொய்யும் சத்தியத்தையும் நீதியையும் சமத்துவத்தையும் கீழே போட்டு மிதிக்கின்றன. சத்தியத்திற்கு எதிரான ஒவ்வொரு வல்லமையும் பெலப்பட்டு வருகிறது.
சமாதானமும் செழிப்பும் காணப்பட்ட ஒரு காலத்தில் திருச்சபை செய்யத்தவறிய பணியை அதைரியமும் அச்சுறுத்தலும் கடும் நெருக்கடியும் நிலவுகிற காலத்தில் செய்தாக வேண்டும். உலகத்திற்கு ஒத்துப்போனதால் சொல்லமலிருந்த எச்சரிப்புகளை சத்தியத்தின் எதிரிகளுடைய கடுமையான எதிர்ப்புகளின் மத்தியில் கொடுத்தாக வேண்டும். மேம்போக்கும் பழமைவாதமும் நிறைந்த மக்கள் ஊழியத்தின் வளர்ச்சியை தங்கள் செல்வாக்கால் முன்பு தொடர்ந்து தடுத்து வந்தார்கள். அவர்கள் இப்போது விசுவாசத்தை புறக்கணிப்பார்கள். வெகுகாலமாக எந்த வெளிப்படையான எதிரிகள் மேல் அனுதாபம் வைத்திருந்தார்களோ அவர்களுடன் சேர்ந்து கொள்வார்கள். இந்த தேவதுரோகிகள் பிறகு தங்கள் கொடிய பகையை வெளிப்படுத்தி முன்னாள் சகோதரரை ஒடுக்கவும் அவதூறு சொல்லவும் அவர்களுக்கு எதிராக கோபத்தை தூண்டிவிடவும் தங்களுடைய பெலத்திற்குட்பட்ட அனைத்தையும் செய்வார்கள். அந்த நாள் சீக்கிரம் வரும். திருச்சபையின் அங்கத்தினர்கள் தனித்தனியாகச் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படுவார்கள். சத்தியத்திற்காக வலுக்கட்டாயமாகச் சாட்சி சொல்ல வேண்டிய சூழ்நிலைகளில் அவர்கள் வைக்கப்படுவார்கள். யாருடைய துணையுமில்லாமல் தனியாக நீதிமன்றங்களுக்கும் ஆலோசனை சங்கங்களுக்கும் முன்பேசும்படி அநேகர் அழைக்கப்படுவார்கள்.
இந்த நெருக்கடி நேரத்தில் அவர்களுக்கு உதவியிருக்கக்கூடிய அனுபவத்தை அவர்கள் முன்பே பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இதில் அவர்கள் முன்பு அலட்சியமாக இருந்துவிட்டார்கள். தாங்கள் வீணாக்கின சந்தர்ப்பங்களையும் புறக்கணித்த சிலாக்கியங்களையும் எண்ணி ஆத்தும்பாரமடைவார்கள்.
வாசலில் நின்ற முர்த்தைகாயாக ஓய்வு நாள் ஆசரிப்போரை இன்றைய புரட்டஸ்டன் மக்கள் பார்க்கிறார்கள். அவனுடைய குணமும் நடத்தையும் தேவ பிரமாணத்தின் மேல் காட்ட வேண்டிய பயபக்தியை வெளிப்படுத்தின. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமில்லாமல் அவருடைய ஓய்வு நாளை காலின் கீழ் போட்டு மிதிப்பவர்களை அவை தொடர்ந்து கண்டிக்கின்றன. தங்கள் வரவேற்பின்றி நுழைகிற இந்த மக்களை எப்படியாவது ஒதுக்க நினைக்கிறார்கள்.
பிரபலமான வழக்கங்களையும் சம்பிரதாயங்களையும் மனச்சாட்சிய நிமித்தம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் சிறிய எளிய கூட்டத்தாருக்கு எதிராக சாத்தான் கோபத்தை தூண்டுவான். தேவ மக்களுக்கு எதிராக ஆலோசனை பண்ணுவதற்காக அக்கிரமக்காரர்களோடும் தீயவர்களோடும் பெரும் பதவியில் இருப்பவர்களும் மதிப்புமிக்கவர்களும் கைகோர்ப்பார்கள். அவமானத்தை நிறைப்பதற்கு செல்வந்தர்களும் ஞானிகளும் கல்விமான்களும் சேர்ந்து கொள்வார்கள். உபத்திரவப்படுத்துகிற ஆட்சியாளர்களும் ஊழியர்களும் திருச்சபை அங்கத்தினர்களும் அவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அழிக்கும்படி பேசுவார்கள், எழுதுவார்கள், மிரட்டுவார்கள், கேலி செய்வார்கள். தவறாக திரித்து காட்டியும் கோபமாகப் பேசியும் மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுவார்கள். வேதாகம ஓய்வு நாளுக்கு எதிராக என்று வேதாகமம் சொல்கிறது என்று சுட்டிக்காட்ட எதுவுமில்லாத நிலையில் அவற்றிற்கு பதிலாக ஒடுக்குமுறை சட்டங்களை இயற்ற நாடுவார்கள். மக்களுடைய பாராட்டையும் ஆதரவையும் விரும்புகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்கிற கோரிக்கைக்கு இணங்குவார்கள். இந்த யுத்தக்களத்தில்தான் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான இறுதி மாபெரும் போராட்டம் வருகிறது. உபத்திரவம் அவசியம்.
உபத்திரவத்தால் அவர்கள் சிதறப்பட்டபோது நற்செய்தி ஊழிய வைராக்கியத்தோடு அவர்கள் சென்றார்கள். தங்கள் ஊழிய பணி குறித்த பொறுப்பை உணர்ந்திருந்தார்கள். நலிந்து கொண்டிருக்கிற ஓர் உலகத்திற்கான ஜீவ அப்பம் தங்களுடைய கரங்களில் இருந்ததை அறிந்திருந்தார்கள். தேவையிலுள்ள அனைவருக்கும் இந்த அப்பத்தை பிட்டுக் கொடுக்க கிறிஸ்துவின் அன்பால் மெருக்கி ஏவப்பட்டார்கள். சோதிக்கிற சத்தியத்தை கவனிக்க வேண்டும். அலட்சியம் செய்யப்படுகிற அந்த சத்தியமானது விவாதத்தின் பொருளாக ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்பது தேவதிட்டம். மக்களுடைய சிந்தைகளில் தூண்டுதல் உண்டாக வேண்டும். ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு நிந்தையும் ஒவ்வொரு அவதூறும் நம் மனதில் கேள்வியை எழுப்ப வேண்டும். இவை மூலம் நம்மை நித்திரையிலிருந்து விழிக்கச் செய்வதற்கு தேவன் முயற்சி செய்கிறார். உபத்திரவம் ஏன் தூங்குகிறது?
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவிக்கிறான். அப்படியானால் உபத்திரவம் இன்று மித்திரை நிலையிலிருப்பது போல காணப்படுவதற்கான காரணம் என்ன? திருச்சபை உலகத்தரத்திற்கு ஒத்துப்போய்விட்டது என்பதே காரணம். அதனால்தான் எந்த எதிர்ப்பும் எழும்புவதில்லை. கிறிஸ்துவின் நாட்களிலும் அவருடைய அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் காணப்பட்ட பரிசுத்தமும் தூய்மையுமான தன்மை தற்போதைய நாட்களில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் காணப்படவில்லை. பாவத்தோடு சமரசமாகிற ஆவி காணப்படுவதாலும் வேத வசனத்தின் மாபெரும் சத்தியங்கள் அலட்சியமாக கருதப்படுவதாலும் சபையில் மெய்யான தேவபக்தி காணப்படாததாலும் கிறிஸ்தவ மார்க்கம் உலகத்தில் பிரபலமாக இருக்கிறது. ஆதிகால திருச்சபையின் விசுவாசமும் வல்லமையும் மீண்டும் புதுப்பிக்கப்படட்டும். அப்போது உபத்திரவத்தின் ஆவி மீண்டும் எழுச்சியடையும். உபத்திரவத்தின் அக்கினி பிழம்புகள் மறுபடியும் மூட்டப்படும். உபத்திரவப்படுத்துகிற மும்முனை ஐக்கியம்.
ஆத்துமா அழிவில்லாதது, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமானது என்கிற இந்த இரண்டு மாபெரும் தவறுகள் மூலமாக மக்களை சாத்தான் தன் வஞ்சகங்களின் கீழ் கொண்டு வருவான். முதலாவதாக கூறப்படுவது ஆவி மார்க்கத்திற்கு அஸ்திவாரமிடும். அதேவேளையில் பிந்தினது ரோமோடு ஓர் அனுதாபப் பிணைப்பை உண்டாக்குகிறது. ஆவி மார்க்கத்தின் கரத்தை பற்றிக்கொள்ள கடல் தாண்டி தங்கள் கைகளை நீட்டுவதில் அமெரிக்காவின் புரொட்டஸ்டண்டுகள் தாம் முதலாவதாக இருப்பார்கள். ரோம வல்லமையோடு கைகோர்க்க நீண்ட தூரம் கடந்து செல்வார்கள். இந்த மும்முனை ஐக்கியத்தின் செல்வாக்கால்
மனச்சாட்சி சுதந்திரங்களை காலின் கீழ் போட்டு மிதிப்பதில் ரோமின் காலடிகளை இந்த நாடு பின்தொடரும். நாடகத்தின் இறுதி காட்சி: தேவனுடைய பிரமாணத்திற்கு பதிலாக மனிதர்களுடைய சட்டங்களை புகுத்துவதும், மனித அதிகாரத்தால் வேதாகம ஓய்வு நாளுக்கு பதிலாக ஞாயிறை உயர்த்துவதும் தான் நாடகத்தின் கடைசி காட்சியாக இருக்கும். இந்த மாற்றுச் சட்டம் உலகம் முழுவதிலும் வந்ததும் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். பூமியை பயங்கரமாக நடுங்கச் செய்யும்படி மகத்துவமுள்ளவராக எழுந்தருளுவார். உலகத்தின் குடிமக்களை அவர்களுடைய அக்கிரமங்களுக்காகத் தண்டிக்கும்படி தம்முடைய இடத்திலிருந்து இறங்கி வருவார். பூமி தன்னில் இரத்தம் சிந்தினவர்களை வெளிப்படுத்தும். கொலையுண்டவர்களை அதன் பிறகும் மூடி மறைக்காது. ஞாயிறு சட்டத்தை இயற்றும்படி நம்முடைய தேசம் தன் நிர்வாகக் கொள்ளைகளை கைவிடும்போது, இந்தச் செயலில் புரொட்டஸ்டன்ட் மார்க்கமும் போப்பு மார்க்கத்தோடு கைகோர்க்கும். மீண்டும் சர்வாதிகாரப் போக்கில் மும்முரமாக இறங்குவதற்கு வெகுகாலமாக சமயம் பார்த்து வந்த கொடுங்கோலாட்சிக்கு இந்தச் செயலால் வாழ்வு கிடைக்கும். தேவ பிரமாணத்திற்கு எதிராக போப்பு மார்க்க ஏற்பாட்டை கட்டாயப்படுத்த சட்டத்தை இயற்றுவதன் மூலம் நம் தேசம் முற்றிலும் நீதியிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும். பெரும் பிரிவினைகளைத் தாண்டி ரோம வல்லமையோடு கைகோர்ப்பதற்கு புரொட்டஸ்டன்ட் மார்க்கமும், ஆவி மார்க்கத்தோடு கைகோர்ப்பதற்கு ரோம மார்க்கமும் செல்லும் போது, இந்த முப்பிரிவு ஐக்கியத்தின் செல்வாக்கால் நம்முடைய தேசமானதுதான் ஒரு புரொட்டஸ்டன்ட் குடியரசு நிர்வாகம் என்கிற தன்னுடைய அரசியலமைப்பு நியதியை நிராகரிக்கும். மேலும் போப்பு மார்க்க பொய்களும் வஞ்சகங்களும் எங்கும் பரவிச் செல்வதற்கு வழியுண்டாக்கும். சாத்தான் வல்லமையாகச் செயல்படுவதற்கும் முடிவு சமீபித்துவிட்டதற்கும் காலம் வந்துவிட்டதென்பதை ஆதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஆதிகாலச் சீடர்களைப் போல வனாந்தரமும் தனிமையுமான இடங்களுக்கு புகலிடம் தேடி ஓடிச் செல்ல வேண்டிய கட்டாய நிலைக்குத் தள்ளப்படப் போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. ரோம இராணுவத்தால் எருசலே முற்றுகையிடப்படுவதே யூதேய கிறிஸ்தவர்கள் தப்பிச் செல்வதற்கான அடையாளமாக இருந்தது போல, போப்பு மார்க்கம் தனது ஓய்வு நாளை கட்டாயமாக்கும் போது அதற்கான சட்டத்தை இயற்ற தனக்கு அதிகாரம் உண்டென நம் தேசம் கருதுகிற காலகட்டமே நமக்கு அடையாளமாக இருக்கும். அதுவே மலைப்பாங்கான பகுதிகளிலுள்ள ஒதுக்குப்புறமான வீடுகளைத் தேடி பெரும் நகரங்களை விட்டு கிளம்புவதற்கான முன்னடையாளமாகும். பின்னர் சிறு நகரங்களை விட்டும் கிளம்ப வேண்டியிருக்கும். குருடான கண்களுடன் அநேகர், ஞாயிறு கட்டாயச் சட்ட இயக்கத்தில் இணைந்திருப்பவர்களில் அநேகர் இச்செயலால் உண்டாகிற விளைவுகளை அறியாத குருடர்களாக இருப்பார்கள். மதச் சுதந்திரத்தை தாங்கள் நேரடியாகத் தாக்குவதை அவர்கள் அறிய மாட்டார்கள். வேதாகம ஓய்வு நாளின் அதிகாரத்தையும் ஞாயிறு ஆசரிப்பின் பொய்யான அஸ்திவாரத்தையும் அறிந்திராத அநேகர் இருக்கிறார்கள். தேவ மக்களின் பொறுப்புகளும் கடமைகளும் கடந்து போன நூற்றாண்டுகளில் சுவிசேஷத் திருச்சபையின் நிறுவனர்களும் தேவனுடைய சாட்சிகளும் உயர்த்தி பிடித்த சத்தியம். மதச் சுதந்திரம் எனும் கொடியானது இந்த கடைசி போராட்டத்தில் நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வேதவசனத்தின் அறிவால் தேவன் ஆசீர்வதித்திருப்பவர்களிடம் இந்த மாபெரும் ஈவு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தேவ வசனத்திற்கு மேலான அதிகாரம் இருக்கிறதென்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நியமித்த ஒரு ஏற்பாடுதான் மனித அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். நியாயத்திற்குட்பட்ட வரையிலும் அதற்கு கீழ்ப்படிவது நம் பரிசுத்த கடமை என போதிக்க வேண்டும். அதன் கோரிக்கைகள் தேவனுடைய கோரிக்கைகளுக்கு முரணாக இருக்கும்போது மனிதர்களைவிட தேவனுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சட்டங்களுக்கெல்லாம் மேலானது வேத வசனம் என்பதை உணர வேண்டும். திருச்சபை சொல்லுகிறதாவது அல்லது தேசம் சொல்லுகிறதாவது என்பதை ஏற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதை ஒதுக்கிவிடக்கூடாது. இவ்வுலக அரசர்களின் கிரீடங்களுக்கு மேலாக கிறிஸ்துவின் கிரீடத்தை உயர்த்த வேண்டும். ஒரு திருச்சபையாக தேவன் நம்மிடம் ஒப்படைத்துள்ள பணியை நாம் செய்து முடிக்கவில்லை. ஞாயிறு சட்டம் கட்டாயமாக்கப்படுவதால் உண்டாகப் போகிற பிரச்சனையை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாக இல்லை. நெருங்கி வருகிற அழிவின் அடையாளங்களைக் காணும்போது செயல்பட விழித்துக் கொள்ள வேண்டியது நம் கடமை. தீமை வருமென எதிர்பார்த்து யாரும் அமைதியாக உட்காரக்கூடாது. தேவன் முன்னுரைத்திருப்பதால் இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஆண்டவர் தம் மக்களை காப்பார் என்கிற நம்பிக்கையால்
தங்களை ஆறுதல் படுத்தக்கூடாது. மனச்சாட்சி சுதந்திரத்தை பாதுகாக்க எதுவுமே செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யவில்லை. நாம் வெகுகாலமாக புறக்கணித்துள்ள இந்த ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டுமானால் ஊக்கமாகவும் வைராக்கியமாகவும் ஜெபிக்கிற ஜெபம் வானத்தை எட்ட வேண்டும். அதிக ஊக்கத்தோடு ஜெபிப்போமாக. பிறகு நம் ஜெபங்களுக்கு இசைவாக வேலையும் செய்வோமாக. அச்சுறுத்துகிற ஆபத்தை தவிர்ப்பதற்கு நம் திறனுக்குட்பட்ட அனைத்தையும் செய்வது நம் கடமை. மக்களுக்கு முன்பாக வெளிப்படையாக நடந்து தவறான அபிப்பிராயத்தை களைவதற்கு பெருமுயற்சி எடுக்க வேண்டும். மெய்விவாத கேள்வியை அவர்களுக்கு முன் எழுப்பி மனச்சாட்சி சுதந்திரத்தை தடுக்கிற நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும். நமக்கு முன்னுள்ள ஆபத்துகளை காட்டுகிற வெளிச்சத்தை தேவன் கொடுத்திருக்க, அதை மக்களுக்கு முன் காட்டுவதற்கு நம் திறனுக்குட்பட்ட ஒவ்வொரு முயற்சியையும் எடுக்காமல் இருந்தால் அவருடைய பார்வையில் எவ்வாறு குற்றமற்றவர்களாக இருக்க முடியும்? இந்த முக்கிய விஷயம் பற்றி எச்சரிப்பின்றி மக்கள் சந்திக்கிற நிலைமைக்கு நாம் அவர்களை தள்ளலாமா? மதச்சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தேசிய சீர்திருத்தவாதிகள் வலியுறுத்த ஆரம்பித்த போது அச்சூழ்நிலையை நம் தலைவர்கள் துடிப்போடு எதிர்கொண்டு அந்த முயற்சிகளை எதிர்க்க ஊக்கத்தோடு பிரயாசப்பட்டிருக்க வேண்டும். தற்கால சத்தியத்தை நம் மக்கள் அறியாதபடிக்கு அந்த வெளிச்சத்தை தடுப்பது தேவனுக்கேற்றது அல்ல. மூன்றாம் தூதனுடைய தூதை பேசுகிற நம் ஊழியர்கள் அனைவருமே அத்தூதின் செய்தியை உள்ளவாறு அறிந்தவர்கள் அல்ல. தேசிய சீர்திருத்த இயக்கத்தை சிலர் முக்கியமற்றதாக நினைக்கிறார்கள். அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது பற்றி அவர்கள் சிந்திப்பதும் இல்லை. அவ்வாறு சிந்தித்தால் மூன்றாம் தூதனின் தூதுக்குச் சம்பந்தமில்லாத கேள்விகளுக்கு நேரம் செலவிட வாய்ப்பிருப்பதாக எண்ணக்கூடும். இக்காலத்திற்கான செய்தியை இவ்வாறு விளங்கிக் கொள்கிற நம் சகோதரரை ஆண்டவர் தாமே மன்னிப்பாராக. நம் தேசத்தில் ஞாயிறு சட்டம் இயற்றப்படப் போகிறது என்று பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தருணம் இப்போது வந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் நம் மக்கள் தங்கள் கடமையை செய்வார்களா என்று கேட்டுப் பார்ப்போம். கொடியை உயர்த்தவும் தங்கள் மத உரிமைகள் சிலாக்கியங்கள் குறித்து அக்கறையுடையவர்களை முன்னணிக்கு அழைக்கவும் நாம் உதவ முடியாதா? மனிதனுக்கு கீழ்ப்படிவதைப் பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய தீர்மானிப்பவர்கள் ஒடுக்குதலின் கரத்தை உணர வேண்டிய நேரம் வேகமாக நெருங்குகிறது. தேவனுடைய பரிசுத்த கட்டளைகளை காலின் கீழ் போட்டு மிதிக்கும்போது நாம் அமைதியாக இருந்து தேவனை கனவீனப்படுத்தலாமா? புரட்டஸ்டன்ட் உலகமானது ரோமுக்கு சலுகை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கும்போது அந்தச் சூழ்நிலையை புரிந்து கொள்ள விழித்துக் கொள்வோம். நமக்கு முன் உள்ள போட்டியை உள்ளபடியே கண்ணோக்குவோம். கண்காணிகள் தங்கள் சத்தத்தை உயர்த்தி இந்நேரத்திற்கான தற்காலச் சத்தியத்தை அறிவிப்பார்களாக. தீர்க்கதரிசன வரலாற்றில் நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு காட்டி மெய்யான புரட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் ஆவியை விழிக்கச் செய்து வெகுகாலமாக அனுபவித்து வருகிற மதச் சுதந்திரச் சிலாக்கியங்களின் மதிப்பு குறித்த உணர்வை உலகத்தில் உண்டாக்குவோமாக. மதச் சுதந்திரத்திற்கும் சமுதாயச் சுதந்திரத்திற்கும் மிகவும் ஆபத்தாக விளங்குகிற இந்த எதிரியின் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு நம் தேச மக்கள் விழிக்க வேண்டியது அவசியம். இந்த நெருக்கடி நேரத்தில் நம் கரங்களை மடக்கிக் கொண்டு எதுவும் செய்யாமலிருக்கலாமாமா? வருடக்கணக்கில் நம்மை பற்றியிருக்கும் இந்த நித்திரையிலிருந்து விழித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவுவாராக. பின்பற்ற வேண்டிய ஞானமான வழி: ஞாயிறு சட்டங்களை எதிர்க்கும்போது அவற்றை கட்டாயமாக்க முயல்கிற மதவெறியர்கள் தருகிற உபத்திரவம் இன்னும் அதிகரிக்கும். சட்டத்தை மீறுகிறவர்கள் என்று அவர்கள் உங்களை அழைக்க வாய்ப்பே கொடுக்காதீர்கள். மனிதர்களுக்கோ தேவனுக்கோ பயப்படாதவர்களை கட்டுப்படுத்தும்போது அதனால் எந்த பயனுமில்லை என்பதை காண்பார்கள். ஞாயிறு ஆசரிப்பை அவர்களிடம் கட்டாயப்படுத்துவதில் பிரயோஜனமே இருக்காது. கரங்களில் வேதாகமத்தை ஏந்தி நற்செய்தி ஊழியத்தை சிறப்பாகச் செய்யுங்கள். தன் நோக்கத்தை தானே கெடுத்துவிட்டதை எதிரி காண்பான். பாவத்திற்கு ஏதுவான ஒரு வேலையை செய்யாமல் இருப்பதாலும் அதே சமயம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலையை செய்வதாலும் சமாதானத்தை காத்துக்கொள்ளலாம் என்பது ஞானம். இதை உணர்ந்திருப்பதால் ஒருவர் மிருகத்தின் முத்திரையை பெறுவதில்லை. ஞாயிறு முழுவதையும் நற்செய்தி ஊழியம் செய்ய ஒதுக்கினால் செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளை நிந்திப்பதில் மகிழ்கிற சர்வாதிகார மதவாதிகளின் கரங்களிலிருந்து சாட்டை பிடுங்கப்படும்.
ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்களை சந்திப்பதிலும் அவர்களுக்கு வேதாகமத்தை விளக்குவதிலும் நாம் ஈடுபடுவதை அவர்கள் காணும்போது ஞாயிறு சட்டங்களை ஏற்றி நம் பணியை தடை செய்வது தங்களுக்கு பிரயோஜனமாயிராது என்பதை அறிந்து கொள்வார்கள்.
பல்வேறு ஊழியப் பணிகளைச் செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமையை ஒதுக்கலாம். அதனால் ஆண்டவருக்காக அதிகம் சாதிக்க முடியும். அந்நாளில் திறந்தவழிக் கூட்டங்களும் வீட்டுக் கூட்டங்களும் நடத்தலாம். வீடு சந்திப்பு ஊழியம் செய்யலாம். எழுத்தாளர்கள் கட்டுரைகளை எழுதுவதற்கு அந்நாளை ஒதுக்கலாம். முடிந்தத வரையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்தப்படுவதாக. அதிக ஆர்வத்தை தூண்டுபவையாக அக்கூட்டங்களை ஏற்படுத்துங்கள். மெய்யான எழுப்புதலை உண்டாக்கும் பாடல்களை பாடுங்கள். இரட்சகரின் அன்பை பற்றி வல்லமையோடும் நிச்சயத்தோடும் பேசுங்கள். இச்சையடக்கம் பற்றியும் மெய்யான ஆவிக்குரிய அனுபவம் பற்றியும் பேசுங்கள். நம் பள்ளி ஆசிரியர்கள் ஞாயிற்றுக்கிழமையை நற்செய்தி ஊழியங்களுக்கென ஒதுக்கட்டும். அதன் மூலம் எதிரியின் நோக்கங்களை தோற்கடிக்கிற திறனை அவர்கள் பெற முடியுமென எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. சத்தியத்தை அறியாதோருக்காக கூட்டங்கள் நடத்துவதற்கு மாணவர்களை ஆசிரியர்கள் தங்களோடு அழைத்துச் செல்லட்டும். மற்ற எந்த விதத்திலும் சாதிக்க முடியாததை அவ்விதத்தில் அவர்கள் சாதிக்கலாம். சத்தியத்தின் வெற்றி. தேவ பிரமாணத்தை அவநம்பிக்கை கேலி செய்யலாம், பரிகசிக்கலாம், புறக்கணிக்கலாம். உலகப்பற்றின் ஆவி அநேகரை களங்கப்படுத்தி சிலரை கட்டுப்படுத்தலாம். கடும் பிரயாசத்தாலும் தொடர்ச்சியான தியாகத்தாலும் மாத்திரமே தேவநோக்கம் நிலை கொள்ள முடியும். ஆனாலும் இறுதியில் சத்தியமே மகத்தான வெற்றி பெறும்.
தேவ பணிபூமியில் இறுதி கட்டத்தை அடையும் போது அவருடைய பிரமாணம் எனும் கொடி மீண்டும் உயர்த்தப்படும். பொய்மார்க்கம் மேலோங்கலாம், அக்கிரமம் பெருகலாம், அநேகரின் அன்பு தணியலாம், கல்வாரி சிலுவை மறக்கப்படலாம், மரணத்தின் கசப்பைப் போல அந்தகாரம் இவ்வுலகெங்கும் பரவலாம், பொதுமக்களின் எண்ணங்கள் சத்தியத்திற்கு எதிராக முழு வீச்சில் திரும்பலாம், தேவ மக்களை கவிழ்த்து போட சதிமேல் சதி தீட்டப்படலாம். ஆனாலும் மிகவும் இக்கட்டான காலத்தில் மனித கருவிகளை எழச் செய்து எவராலும் எதிர்பேச முடியாத செய்தியை எலியாவின் தேவன் அறிவிப்பார். மனித சஞ்சாரமிகுந்த நகரங்களிலும் உன்னதமானவருக்கு விரோதமாக பேசுமளவிற்கு மனிதர்கள் செல்கிற இடங்களிலும் கண்டிப்பின் சத்தம் கேட்கும். உலகத்தோடு கூட்டுச் சேரும் சபையை கண்டிப்பார்கள். தேவன் நியமித்த மனிதர்கள் அதை செய்வார்கள். மனிதன் ஏற்படுத்தின ஒன்றை விட்டுவிட்டு மெய்யான ஓய்வு நாளை கை கொள்ளுமாறு ஆண்களையும் பெண்களையும் ஊக்கத்தோடு அவர்கள் அழைப்பார்கள். இருளில் வெளிச்சம். சகல தேசங்களிலும் சிதறுண்டு கிடக்கும் பூமியின் குடிகளில் பாகாலுக்கு முழங்காலிடாதவர்களும் இருப்பார்கள். இரவில் மட்டுமே தென்படும் வானத்து நட்சத்திரங்கள் போல பூமியை இருள் மூடும்போதும் மக்களை அந்தகாரம் சூழும்போதும் இந்த மெய்விசுவாசிகள் ஜொலிப்பார்கள். அஞ்ஞான ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலுள்ள கத்தோலிக்க தேசங்களிலும் தென் அமெரிக்காவிலும் சீனாவிலும் இந்தியாவிலும் கடற்தீவுகளிலும் பூமியின் சகல அந்தகாரப் பகுதிகளிலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டோரை தேவன் தமக்காக வைத்துள்ளார். இருளில் ஜொலித்து தேவ பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதால் கிடைக்கிற சீர்திருத்த வல்லமையை வான்வெள்ளிகளைப் போல அவர்கள் அஞ்ஞான உகிர்க்கு தெளிவாக வெளிப்படுத்துவார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் சகல மக்களுக்கும் பாஷைக்காரருக்கும் மத்தியில் இப்பொழுதும் கூட அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வழிவிலகல் மிதமிஞ்சும் வேளையில் சிறியோர் பெரியோர் ஐசுவரியவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் என பொய்யான ஓய்வு நாளைத் தொழாத அனைவரும் மரண தண்டனை பெறும்படியான ஓர் அடையாளத்தை கொடுக்க சாத்தான் முழுமூச்சில் முயலும்போது குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமான இவர்கள் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்பார்கள். வெளிப்படுத்தல் 13:16, பிலிப்பியர் 2:14-15. அந்தகாரம் அதிகரிக்க அதிகரிக்க இவர்களும் அதிகமதிகமாக ஜொலிப்பார்கள்.
உபத்திரவம் எனும் புயல் நம்மேல் சடிதியாக வீசும்போது உன்னையுள்ள ஆடுகள் மெய்யான மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கும். தொலைந்து போனோரை மீட்பதற்கு சுயதியாக முயற்சிகள் எடுக்கப்படும். மந்தையை விட்டு வழிவிலகிச் சென்ற அநேகர் மாபெரும் மேய்ப்பனின் மந்தைக்குள் மீண்டும் வருவார்கள். தெய்வீக பாதுகாப்பு.
இந்த போராட்டம் முடிவற்றது என்றாலும் தனியே போராடும்படி எவரும் விட்டுவிடப்படவில்லை. தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு நடக்கிறவர்களுக்கு தேவ தூதர்கள் உதவி செய்து பாதுகாக்கிறார்கள். தம்மில் நம்பிக்கை வைக்கிற ஒருவரையும் தேவன் புறக்கணிக்க மாட்டார். தீமையிலிருந்து பாதுகாப்பு வேண்டி தம் பிள்ளைகள் தம்மிடம் வரும்போது அவர்கள் மேல் அன்பும் இரக்கமும் கொண்டு அவர்கள் நிமித்தம் சத்துருவுக்கு எதிராக ஒரு கொடியை ஏற்றுவார். அவர்களைத் தொடாதே, அவர்கள் என்னுடையவர்கள், என் உள்ளங்கைகளில் நான் அவர்களை வரைந்துள்ளேன் என்று சொல்லுவார். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு பரலோகமிக அருகாமையிலிருக்கிறது. தமக்கு உண்மையாயிருப்போரின் நலன்களில்தான் கிறிஸ்து அக்கறை செலுத்துகிறார். தம்முடைய பரிசுத்தவான்களின் நிமித்தம் பாடனுபவிக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தொடுகிற எவனும் அவரை தொடுகிறான். சரீரப்பிரகாரமாக நேரிடும் ஆபத்திலிருந்து விடுவிக்க சமீபமாக இருக்கும் அதே வல்லமைதான் பெரும்பாதகத்திலிருந்தும் இரட்சிக்கவும் சமீபத்திலிருக்கிறது. தேவ ஊழியன் எல்லா சூழ்நிலைகளிலும் தன் ஒழுக்கத்தை காத்துக்கொள்ளவும் தேவ கிருபை மூலம் வெற்றி பெறவும் அது உதவுகிறது.
தம் சபைக்கு ஏற்படுகிற ஆபத்துகளையும் அதன் சத்துருக்களால் அதற்கு ஏற்படும் பாதிப்புகளையும் தேவன் காண மறந்தவர் போலவும் கண்டுகொள்ளாதவர் போலவும் சில சமயங்களில் தெரியலாம். ஆனால் தேவன் மறக்கவில்லை. தம்முடைய சபையைப் போல தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமானது இவ்வுலகில் வேறேதுமில்லை. உலகக் கொள்கைகள் அதன் சாதனையைக் கெடுத்துப் போடுவது தேவ சித்தமல்ல. சாத்தானின் சோதனைகளால் மேற்கொள்ளும்படி அவர் தம் மக்களை விட்டுவிடவில்லை. தம்மை திருத்துக் காட்டுவோரை அவர் தண்டிப்பார். ஆனால் மெய்யாக மனம் மாறும் யாவருக்கும் கிருபை காட்டுவார்.